चित्तारः स्थावरस्थाणुः प्रमाणं बीजमव्ययम् अर्थो अनर्थो महाकोशो महाभोगो महाधनः. 59வது ஸ்லோகம். பகவானுடைய ஐஸ்வர்ய பிரதிபாதகமான நமக்கள் தம் யதா யதா உபாசதே ததைவ பவதி அப்படின்னு நியாயம். பகவானை எந்த குணங்களோட நம்ம உபாசிக்கிறோமோ அதுக்கு தக்கவாறு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு. இந்த நமாக்கள்ல பகவான விசேஷமாக ஐஸ்வர்ய யுக்தமாக பண்ணிக்கப்படுகிறது. அதனால இத தியானம் பண்றவாளுக்கு, இதை பின்பற்றவாளுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்கள் வரும். ஐஸ்வர்யம்னா நம்ம காத்துன்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லை. அந்த ஐஸ்வர்யங்கிறதுல காத்துங்கிறது ஒரு அம்சம் தான், மற்ற பல அம்சங்களோடு அத்தனையும் இங்க மேல சொல்ல போற. அதுல போனதால நம்ம பீஜம் அவ்வியம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அழியாததான ஒரு பீஜம், ஒரு நாளும் அழியாது. உலகமெல்லாம் உண்டாகிறது, அழிஞ்சிருக்கு, மாறிக்கொண்டிருக்கு. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் எல்லாம் மாறிக்கொண்டிருந்த போதிலும் அவர் மட்டும் மாறல. மாறாதது மட்டுமில்லாமல் அவரிடத்தில் இருக்கிற காரணத்துவம் உலகத்தை எப்பொழுதும் உண்டு பண்ணி கொண்டிருப்பது எனக்கூடியான அம்சம் சாஸ்வதமான. ஆகையால் எத்தனை நாளானாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தை மறுபடியும் உண்டு பண்ணிட்டே இருக்கார், காப்பாத்திட்டே இருக்கார், தன்னிடத்துல சேர்த்து கொண்டே இருக்கார். இப்படிப்பட்டதான அவ்யயமான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கறத பார்த்தோம். இதுவே ஒரு ஐஸ்வர்யம் தான். அதுக்கு பிறகு அர்த்தஹா அப்படிங்கிற, அர்த்தஹான்னு சொன்னா நம்ம விரும்புவதுன்னு அர்த்தம். எல்லா மனுஷியாலும் எதை விரும்புற அப்படி பார்த்தோம்னா, நம்ம சாதாரணமா சொல்லும்போது பணத்தை விரும்புறா, புகழ விரும்புறா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது இல்ல. நியாயமான பார்த்தாருன்னா அவனவன் சுகத்தை விரும்புகிறான், ஒவ்வொருவரும் சுகத்தை தான் விரும்புகிறான். அந்த சுகம் எதனால கிடைக்குமோ அதை விரும்புகிறோம். பணத்தை எதற்காக விரும்புறோம், அது சுகசாதனம் என்ற ஒரு பிரமம் நமக்கு வந்திருக்கு. பணத்தினால் சுகத்தை அனுபவிக்கலாம் என்றதான ஒரு எண்ணம் வந்திருக்கு, அதனால பணத்தை விரும்புறோம். நியாயமா எது எதை விரும்பப்படுகிறது எல்லோராலையும் அப்படின்னு பார்த்தேன்னா சுகத்தை தான் விரும்புறோம். அந்த சுகமானது எங்க கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம். ஏன்னா பொருள் இடத்துல சுகம் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், பொருள்ல சுகம் இருக்குன்னு பொருளை கண்டு ஓடும். இது வாங்கினா தேவை, அது வாங்கினா தேவை, அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா பொருள்ல சுகம் இருக்குமேனா பொருளுடைய எல்லோருக்கும் சுகம் வரணும். பொருள் எப்போ பொழுது இருக்கோ அவெல்லாம் நமக்கு சுகம் வரணும். அப்படி இல்லையே, ஒரு பொருள் ஒரு சமயத்துல நல்லா இருக்கு, இன்னொரு சமயத்துல அதே பொருளானது துன்பத்தை கொடுக்கிறது. வருஷா காலமா இருந்தா உஷ்ணமா சாப்பிடணும்னு நினைக்கிறோம், வெயில் காலமா இருந்தா ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்டா தேவையில்லைங்கிறோம். ஒரு பொருளே ஒரு சமயத்துல விரும்பப்படுகிறது, இன்னொரு சமயத்துல விரும்பப்படலை. அதே போலயே சில ஊர்ல மதராசுல இருக்கிறவாள்லாம் காடன் வேஷ்டி கட்டினா நன்னா இருக்கும். அதே போலயே புல் பிரதேசத்துல இது நன்னா இல்ல சார், மே போர்வை வேணுங்கிறான். அப்ப என்ன, ஒரு மனுஷனே தேசத்துக்கு தகுந்தா போல காலத்துக்கு தகுந்த போல அவனுடைய ஆசைகள் மாறிக்கொண்டு இருக்கு. ஆனால் எல்லா ஆசைகளும் எங்க இருக்கு, அந்த சுகத்தை நோக்கி இருக்கு. ஆகையால் அர்த்தம்னு சொன்னா முக்கியமான அர்த்தம் சுகம்னு தான் சொல்லணும். சுகரூபத்வா சர்வைஹி அர்த்தியதே இது அர்த்தா. அந்த சுகமானது சுகரூபமாக எல்லோராலையும் விரும்பப்படுகிறது, விரும்பப்படுகிறார் பரமாத்மா. அந்த சுகம் எங்க இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி, பொருள்ல இல்ல, உங்க புலங்கள்ல இல்ல, மனசுல இல்ல, ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதா ஒரு ஸ்வரூபம், பஞ்சகோஷம் வியதிரிக்தமா இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்துல தான் இருக்கு. இப்படிப்பட்டதான இந்த சுகத்தை நாம் கருதணும். அதற்காகத்தான் நாம் பகவான தியானம் பண்ணி கொண்டிருக்கோம். அவர் சுகரூபியா இருந்திருக்க. இந்த அர்த்தம் என்கிறது அர்த்த காம தர்ம மோட்சங்கள், இப்படின்னு புருஷார்த்தங்கள் நாளா இருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எனக்கூடியதான நாலு பொருள்கள், அதான் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு. இந்த தர்மம் என்கிறது தான் எல்லா விதமான புருஷார்த்தங்களுக்கும் மூலம், மூலம்னா பேசிஸ் அர்த்தம். இங்கே ஆரம்பிச்சோமேயானால் மற்ற புருஷார்த்தங்கள் தானா வருது. தர்மம் சரியா இருக்குமே ஆனால் தர்மத்திலிருந்து அர்த்தம் வருது. அந்த அர்த்தமானது மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதே அர்த்தம் கெட்ட வழியில் இருந்தால் சம்பாதிக்கப்படுமே ஆனால் அந்த அர்த்தம் அவனுக்கே துன்பத்தை கொடுக்கிறது. ஆகையால் அர்த்தம் ஒண்ணுத்தான், காசு ஒண்ணுத்தான், நல்ல வழியில நல்ல எண்ணத்தோட இருக்கிறே ஆனால் அது நிச்சயமாக மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறது. அதனால தர்மத்துக்கு பின்னால அர்த்தம். தத்தோ மேத்ரியமாவஹா, வேதங்கள் என்ன சொல்றது, எனக்கு நல்ல புத்திய கொடு, தர்மத்தை கொடு, அதற்கு பிறகு காசை கொடு. முதல்லயே காசு கொடுத்தா நம்ம அனாவசியமாக உபயோகம் இல்லாத வழியில செலவழிச்சிருவோம்னு வேதத்துக்கு பயம். அதனால தத்தோ மேத்ரியமாவஹா லோமசஹம் பசுபித்தஹஸ்வாஹா அப்படின்னா வேதங்கள் சொல்றது. ஆகையால் இந்த அர்த்தம்ங்கிற பதத்துக்கு முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன, அர்த்தம் என்ன, சுகம். இந்த சுகத்துக்கு சாதனமாகவும் அர்த்தம் இருக்கு. தர்மத்துல இருந்து அர்த்தம், அர்த்தத்துல இருந்து சுகம். சுகம்னா காமம்னு அர்த்தம். இந்த காமத்துல விட்டுவிட்டு அதுக்கப்புறம் மோட்சத்தை அடைறோம். காமமும் வேண்டாம்னு நினைச்சுண்டு, ஆசையும் வேண்டாம்னு விட்டுண்டு, அதற்கு பிறகு தியாகம் பண்ணின பிறகு மோட்சம் வருது. இப்படி இருக்கக்கூடியதான நாலு புருஷார்த்தங்கள்ல முதல் புருஷார்த்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மேல போய் சொல்ல போறோம். ஆச்சார பிரபவோ தர்ம தர்மம் பிரபு அச்சுதா அப்படின்னு, தர்மம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அந்த தர்மத்தினால கிடைத்ததான ஒரு அர்த்தம் இருக்க பார்த்தல, அது நிஜமாக சாஸ்வதமாக பிரேமத்தை கொடுக்கும். அதனால்தான் ராமன ராமோ விக்கிரகவான் தர்மஹான். எப்படிப்பட்டதான இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் வந்த போதிலும் அந்த தர்மத்தை கைவிட மாட்டேன். சர்வதாசர்வகாரம் தர்மம் எப்படி சொல்றதோ அப்படியே நடந்து கொண்டிருப்பேன். சத்தியமான ஒரு தர்மம், நல்லதை பண்ணணும், ஜனத்துக்கு ஹிதமா இருக்கக்கூடியதான தர்மம். இப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தார் ராமன். ஆகையால் அந்த ராமனிடத்துல விசேஷமான ஒரு பக்தி எல்லோருக்கும் இருக்கு. அப்படி இந்த அர்த்தகாங்கிற சொல்ல நாமாவானது எங்க சொல்றது, சுகரூபமான அர்த்தம், சுகசாதனமா இருக்கக்கூடியதான பணம், எல்லோராலையும் விரும்பத்தக்க கூடியதாக இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம், அதுவும் பகவானாகத்தான் இருக்க. இத அர்த்தம் செய்தம் எதே வேத வர்த்தி தாவனே அப்படிங்கிற வேத மந்திரத்துல இந்த அர்த்தம்ங்கிற பதம் மகாவிஷ்ணு பரமாக சொல்லியிருக்கு. சொன்ன முன்னாலே ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு வேதத்துல ஒரு மந்திரத்துல இது இருக்கு அப்படி. இந்த மந்திரத்துலதான் இந்த பதத்தை எடுத்தாருன்னு சொல்லப்படாது, இந்த வேதத்துல இந்த மந்திரம் இருக்கு. ஏன்னா பீஷ்மாச்சாரியர் அவருக்கு எல்லா வேதங்களும் தெரியும். பழைய நாள்ல ஒரு வேதம் மட்டுமல்ல பல வேதங்கள் தெரியும். அப்படி பல வேதங்கள் தெரிஞ்சிருக்கிற காலத்துல எந்த வேத பாகத்திலிருந்து எழுது எடுத்திருக்காருங்கிறத நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இருந்த போதிலும் வேதத்துல இது இருக்குங்கிற அம்சம் மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்படி விசேஷமாக அர்த்தா இது நான் இருக்கு சார், பகவானுடைய நம்ம அர்த்தா. அவரை தியானம் பண்ணினோமே ஆனால் நமக்கு காசு கிடைக்கும். காசு மட்டும் இல்ல, காசுங்கிறது ஒரு பகுதி, காசுனால சுகமும் கிடைக்கும். சுகமும் கிடைச்சதை ஆனால் இவன் ஆனந்தமாக இருப்பான், பகவானையே விரும்பி தியானம் பண்ணி கொண்டிருப்பான் அப்படிங்கிற அம்சம் பார்த்தோம். இப்ப அர்த்தம்னு சொன்ன நன்னதான் இருக்கு, ஆனா அனர்த்தம்னு சொல்றேன் இது என்ன இல்லையே, அர்த்தம் அனர்த்தம்னு சொல்றேட இது என்ன அப்படின்னு. அர்த்தகான்னு சொன்னேள் விரும்பப்படுபவர், அனர்த்தகான என்னன்னு இவரால விரும்பப்படக்கூடியதான பொருள் வேற ஒண்ணும் இல்ல. இது என்ன அனர்த்தகான என்ன, நவிஜதே பிரயோஜனம் ஆப்த காமத்வா ஆத்யா. இவருக்கு வேற எந்த பொருளிடத்திலையும் பிரயோஜனம் இல்ல. நமக்கு சுகம் வேணும், ஆகையால் சுகத்திற்காக எதையோ நாடுகிறோம். பணத்தை நாடுகிறோம், புகழை நாடுகிறோம், பதவியை நாடுகிறோம், வேற ஏதோ நாடுகிறோம். ஆனா நிஜமாக அவைகள்ல சுகமே கிடையாது. பணத்தை சம்பாதிக்கிறத படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா அது இது வர்த்துன்னு தோணும். ஏன்னா காலமே போய் ராத்திரி வரைக்கும் இப்படியே 60 வயசு 70 வயசு இருந்தாரு. ஏன்னா வாழ்க்கையில என்ன அனுபவிக்கலாம், அவ்வளவா பணம் அந்த இம்பார்ட்டன்ட், அல்லது அந்த பணத்தினால இவனுக்கு ஏதாவது சுகம் வருதோ, வாழ வேண்டிய சந்தர்ப்பத்தை அனுபவிக்க வேண்டிய காலங்கள்ல அதை அனுபவிக்க முடியாம போயிடுத. எப்ப அனுபவிக்கலாமோ அப்ப வியாதி வந்துடுது உடம்புல. என்ன அனுபவிக்கிறது, மனசுல நிம்மதி உண்டா, காலம்பிறந்து ஒரே ஓட்டம், ஏ அந்த காரியம் முடிக்கணும், இந்த காரியம் முடிக்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படியே தானே இருந்து கொண்டிருக்க. அது இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் இப்படித்தான் இருந்தது. ஆகையால் தான் இந்த அர்த்தமானது மனுஷனை விரட்டக்கூடியதான பொருள். மனுஷனை சும்மா விடாது, இங்கேயும் இங்கேயும் அறைய விடும். அதோட இல்ல, அந்த அர்த்தம் காமத்தோட சேர்ந்து இந்த மனுஷனை இதை அடையணும், அதை அடையணும், அதை பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு விரட்டின்னு இருக்கும். அதனால்தான் காமையேட குரோதையேட ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்தியேனம் இக வைதினம் அப்படிங்கிற இந்த ஆசை இருக்க, பணத்தை சம்பாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், என்ன எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், நாம் பணக்காரனா இருக்கணும், நாம் பெரிய பொருள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தேடா, இவனை பின்னால இருந்து விரட்டின்றே இருக்கு. ஆனா என்னைக்காவது நீங்க அந்த பணத்தை போரும் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண சித்தமா இருக்கேன்னு நினைத்தேயானால் அந்த நினைப்பு வருது கஷ்டம். ஆனா எல்லாமும் பகவானுக்காக நான் அர்ப்பணம் பண்ண போறேங்கிற நினைப்பு இருக்கமே ஆனால் என்ன ஆகும்னா பணம் ஒண்ணு அது பணம் வரது வந்தான் இருக்க மனசு நிம்மதி கிடைக்கும். அது ரொம்ப ஜனங்கள் அறிந்து கொள்வதில்லை. எத்தனையோ ராஜ்யங்கள் எத்தனையோ பேர் சண்டை போட்டார் தசரத சக்கரவர்தி. ராஜ்யத்தை எல்லாம் பெரிசாக்கிறார். தனக்கு முன்னால் இருந்த தன சாக்கேதபுரம்னு ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல அங்க இருக்கக்கூடியதான அத்தான மனுஷாலையும் காலி பண்ண சொல்லி புதுசாக பிளான்டு சிட்டி தயார் பண்ணின, அதான் அயோத்தியான்னு பேர். இந்த அயோத்தியக்கு முன்னால இருந்து சாக்கேதபுரம்னு பேர். அதனாலதான் தியாகராஜர் சாகேத புறவாச ஸ்ரீராமச்சந்திரான பாடுறார் தேவானாம் பூர யோத்யா அப்படின்னு வேதத்துல வந்த மாதிரி தேவதைகளுடைய பூமி, இது மேல இதை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பூமியா தயார் பண்ணினார். அவ்வளவு ராஜ்யத்தையும் அத்தனையும் பண்ணினார். கடைசியில என்ன பண்ணினார் தெரியுமோ, நான் அத்தனையும் சேர்ந்து தானம் கொடுத்துட்டார் எல்லாருக்கும். எதற்காக? இதை நாம் நமதுன்னு வச்சுக்க கூடாது. இது செலவு பண்ணணும், செலவு பண்ணது மறுபடியும் தானே வரும், மறுபடியும் வந்து ராமராஜ்யம் பரிபாலனம் பண்ணினார். அது மாதிரியே மனுஷாலும் இந்த பணத்தை பத்திரமா இருக்கணும். மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நல்ல வழியில சம்பாதிக்கணும். அதே சமயத்துல மனசுக்கு எப்பொழுதும் கோளாறு இல்லாம இருக்கான்னு பாத்துக்கணும். மனசுக்கு கவலை இல்லாம நல்ல வழியில சம்பாதிக்கணும். அப்படி பகவான் இருக்கார். அப்ப நாம் ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து பண்றோம். ஆனா ஆனா பகவான் எப்படி இருக்கார், அவரை அர்த்தான்னு சொன்னே அவரும் நம்ம மாதிரி பின்னால ஓடுறாரோ பணத்துக்கு இல்ல. அவர் ஆத்ம காமஹா ஆப்த காமஹா அகாமஹா, ஒரு ஆசை இல்ல அவருக்கு. ஏன், எல்லா ஆசைகளும் அவரை விட்டு போயிடுது. நிஷ்காமஹா யோ நிஷ்காமோ ஆத்ம காமோ அகாமஹா பிரதாரண்யத்தோடு, காமங்கள் எல்லாம் அவரை விட்டு போயிடுது. ஒரு ஆசையும் அவரத்துல இல்ல. ஒரு ஆசையும் இல்லைன்னு சொன்னா ஆசை இல்லாத வியக்தி இருக்காரா? ராஜ்யத்தை பண்ணி கொண்டிருக்கார். அது நடக்கட்டும், இது நடக்கட்டும், எல்லாம் நடக்கிறது. ஆனா தனக்குன்னு எதையும் ஆசைப்படவே இல்லை. ஜனங்கள் சௌக்கியமா இருக்கட்டும், அவளுடைய ஆசோரோட அவட்டு இப்படியே நடத்தி வச்சார் ராமன். அவருடைய ராஜ்யத்துல எதையும் எனக்கு வேணும்னு சொல்லலையா? இது ஜனங்களுடைய ஜனங்களுடைய விதானம். அவளுக்கு சௌக்கியமா இருக்கணும், எனக்கூடியதான எண்ணத்திலேயே ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண. ஜனங்கள் எப்படி பண்ணினா ஜனங்களுக்கு திருப்தி ஏற்படுமோ அப்படித்தான் பண்ணணும். சீதாதேவி இடத்துல அபவாதம் வந்ததுன்னு ஜனங்களுடைய ஒரு ஆசைக்கு ஆவிட்டாரே தவிர சீதாதேவி இடத்துல தோஷம் இருக்குங்கிறதுக்காக விடல. ஏன், ஒரு ராஜாவா இருக்கிறவன் விவகார அத்தியாயத்துல இப்படி சொல்லி இருக்க, தர்மம் எப்படி சொல்லி இருக்கோ அப்படித்தான் பண்ணணும். அது மாற விதமா பண்ணப்படாது. தனக்கு அபகாரம் வந்தாலும், தனக்கு கட்டம் வந்தாலும், எப்படி ஜனங்கள் நினைக்கிறாளோ, எப்படி லோகஹீத்தமும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல பண்ணினார். அதனால அவருக்கு ஒரு ஆசையும் இல்ல. ஆகையால் நிர்கா நிர்கதா காமா யஸ்மார் நிஷ்காமஹா, ஏன் சுவாமி நிர்கதமா போயிடுது எல்லா காமங்களும், ஆப்த காமஹா, எல்லா ஆசைகளும் அடக்காது. அவருக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு சின்ன வயசுலயே வரிஷ்டர் பாடம் சொல்லியிருக்காரு. 8 வயசு பாடம் நடக்கிறது ஆரம்பிச்சு 12 வயசு வரைக்கும் பாடம் சொல்றாரு. அந்த பாடங்களை கேட்டு கேட்டு அவருக்கு வைராக்கியம் அப்படியே தானா உடம்புல ஊறி போயிடுச்சு. எதா கஷ்டஞ்ச கஷ்டங்கிறமே ஏதா மாறினே, ஒரு கட்டை இன்னொரு கடையோட சேர்ந்து இருக்கும், கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கும், அதுக்கப்புறம் பிரியும், மறுபடியும் சேரப்பா, இது ஒரு கணக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். யோக வாரிசத்துல லீலோபாக்கியானம் புஜுடோபாக்கியானம் இப்படி நிறைய உபாக்கியானங்கள்லாம் இருக்கு. கதை கதையா சின்ன வயசுலயே சொல்லி அந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. ஆகையால் அவருக்கு நான் இதை ஆசைப்படணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லை, எல்லாம் லோகத்துக்காக நான் பண்ணி கொண்டிருக்கோங்கிற எண்ணத்திலேயே ஊறி போயிட்டார். ஆகையால் அவர் ஆப்த காமராயிட்டார். ஆப்த கமரானத்தனால என்ன ஆச்சுனர் ஆத்மா காமஹா. அந்த ஆத்மாவை தவிர அவர் வருவதாக எப்பொழுதும் தனக்குள்ள பொங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு அறிவு ரூபமாக ஆத்மா இருக்கிறதா, அதை தான் பார்க்கிறார், வேற எதையும் பார்க்கல. உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் ரெண்டா பிரிச்சிருக்கு கேனோ பிரிட்டத்தில். எனது அறியப்பட்டதான பொருள்கள், அறியப்படாததான பொருள்கள். அது தவிர வேற என்ன இருக்கு உலகத்துல இருக்கிற பொருள்கள்லாம்? அறியப்பட்டதான பொருள்கள் ஒரு தட்டு, இன்னொரு தட்டு அறியப்படாத பொருள்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் தெரியும், சந்திரமண்டலத்தில் இருக்கிறது தெரியுமோ, அல்லது வேற எங்கேயாவது இருக்கிற பொருளா, குகைக்குள்ள இருக்கிற பொருள் என்னன்னு தெரியுமோ, தெரியாது. சோ அப்ப என்ன, உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்கள் ஒண்ணு நீங்கள் அறியப்பட்டதான் அறிந்ததான பொருள்கள், இன்னொன்னு நீங்க அறியாததான பொருள்கள். ஆனா நீங்க யார் சார்னர், உங்களை நீங்க அறிஞ்சிருக்கீங்களா அறியலையானர், அதுதான் டவுட். அருகிலே சொல்ல முடியாது, ஏன்னா அருகிலே சொன்னா உங்களுக்கு நீங்களே தெரியல என்ன அர்த்தம். சரி அறிஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க, என்ன அறிஞ்சிருக்கேன்? நான் ஒண்ணுதான் தெரியும், நான் கருப்பா இருக்கேன், வெளுப்பா இருக்கேன், நீளமா இருக்கேன், குட்டையா இருக்கேன், இதெல்லாம் சரீரத்துக்கு தெரியும் தர்மங்கள். அப்ப உங்களை பத்தி ஆக்சுவலா உங்களுக்கு என்ன தெரியும்? நான்கிற எழுத்தை தவிர அவர் ஒண்ணும் தெரியாது. அதான் சொன்னார், நான் அறிபவன், மற்றவர்கள்லாம் அறியப்படும் பொருள்கள். அறியப்பட்டது அறியப்பட தகுந்தது, அறியப்படாதது அறியப்பட தகாதது, இப்படிதான் பொருள்கள்லாம் இருக்கு. ஆனா நான் யார் தெரியுமோ, நான் இவைகளுக்கு அப்பாற்பட்டவன். அதான் விதிதா விதிதாபியாம் அந்நது, அறிந்த பொருள்களையும் அறியாத பொருள்களிடம் வேறானதான அறிவு வடிவமா இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம் நான். அந்த அறிவு சுரூபமா இருக்கிறதான் வேதங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படி இருக்கிறது. அப்படி ஞாத்ர ஞான தேய வடிவமாக இருக்கு உலகங்கள் அப்படின்னு ஜாத்ரு தியான தேய ரூபா சொல்லியோ, அதே விதமாக ஞாத்ர ஞான தேய ஸ்வரூபமான உலகம் இருக்கு. அந்த திரிபுட்டிக்கு அப்பறப்பட்டதாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் இந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அவருக்கு நிஷ்காமன், அதனால ஆத்மகாமன், ஆப்தகாமன், ஆப்தகாமனா இருக்கிறதுனால ஆத்மகாமன், ஆத்மகாமனா இருக்கிறதுனால அகாமன். ஆசைன்னு என்ன தெரியுமோ, நான் என்னை விட வேறான இன்னொரு பொருளை நான் ஆசை வேணும் என்று நினைக்கிறதுக்கு ஆசைன்னு இருக்கு. என்ன நானே வேணும்னு சொன்னா அதுக்கு ஆசை இல்லை சார். ஆசைங்கிறது பை டெஃபினேஷன் என்ன, நான் எனக்காக என்னை விட வேறான இன்னொரு பொருளை எதிர்பார்க்கறதுக்கு ஆசைன்னு இருக்கு. எனக்கு நானே வேணும் என்னைக்குதான் இருக்குல்ல, அப்ப என்ன அது ஆமாங்கிற டெஃபினேஷனுக்கே வராது. திருட்டுத்தனம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, நான் உங்களுடைய பொருளான இன்னொருவருடைய பொருளை அவருக்கு தெரியாம நீங்க கொண்டு வரதுக்கு தான் திருட்டுத்தனம்னு பேர். உங்களுடைய பொருளை நீங்க எடுத்துட்டு வந்தா திருட்டுத்தனமாகாது. அவருக்கு தெரிஞ்சு நான் எடுத்து போறேன் பாக்கெட்ல அவர் பார்த்துட்டே இருக்கிறப்ப எடுத்துன்னு வந்துடையா, அது திருட்டுத்தனமாகாது, அதுக்கு வேற பேர். அப்படி இல்லை, திருட்டுத்தனம்னு என்னன்னா நமக்கு இல்லாத பொருளை, நமக்கு சேராதான பொருளை, இன்னொருவருடைய பொருளை அவருக்கு அறியப்படாமல் நீங்க எடுத்துன்னு வரல பார்த்தீங்களா, அதான் திருட்டுத்தனம். அதே போல நம்மள்கிட்ட இல்லாதான பொருளை நாம் ஆசைப்படா, நம்மளையே நாம் ஆசைப்பட்டா அதுக்கு ஆறுன்னு பேர் இல்லை. சோ இப்ப என்ன, ஆத்ம காமனா ஆயிட்டான், அவன் அக்காமனா இருக்கான். அப்படி ஒரு பிரயோஜனம் அவருக்கு அடைய வேண்டிய பிரயோஜனம் உலகத்துல ஒண்ணும் இல்லை. அவர் மூலமாக வைகுண்டபதியா இருக்கும் பொழுதும் இல்லை, அவதாரங்களையும் அவர் இல்லை. எந்த அவதாரமும் அவருக்கு இந்த ஆசை இருக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்ல, அவர் அவர் செய்ததான ஒவ்வொரு காரியமும் லோகக்ஷேமத்துக்காகத்தான் பண்ணியிருக்காரே தவிர தனக்காக ஒண்ணும் பண்ணல. அப்படி ராமாவதாரத்துல ராமனாக மனுஷியனாக அவதாரம் பண்ணின பதிவு எனக்கு ஒண்ணு சொல்லல. அவர் தங்கமானுக்காக ஓடினாரே சார் அப்படின்னு அர்த்தர், தங்கமானுக்காக ஓடினது சீதாதேவி கேட்டார்னு ஓடினார், தனக்காக ஒண்ணு ஓட. அவர் தான் அசம்பவம் ஹேம மிருகத்திய ஜன்மா, உலகத்துல எங்கேயாவது தங்கத்தினா மான் உண்டாகுமா சார்? இல்லையே. தசாபிரோ மோலுலே தரியா, இருந்தாலும் அந்த ராமனுக்கு பின்னால ஓடினார் சார். ஏன்டா பலி எது கேவல நீ கரைச்சா அவதான், அவர் அப்படி நினைச்சிருக்கார், இப்படி போகணும், இந்த மானுக்கு கத்தணும், சமப்படணும், சீதாதேவி அபாரணம் பண்ணணும், இப்படி எல்லாம் பிளான். அதனால அப்படி போனாரே தவிர தனக்குங்கிற எண்ணத்துல எங்கேயுமே போகல, இந்த அவதாரத்திலேயே நீங்க பார்க்கலாம். அப்படி ஆத்ம காமனாக அகாமனாக இருக்கக்கூடியதான அவர், அவர் அனர்த்தா அர்த்தத்தை ஆசைப்படாதவர். என்ன பண்ணிக்கோ, அசகான எல்லோராலையும் விரும்பத்தக்கவர், அனர்த்தகான விரும்பக்கூடியதான பொருள் ஒன்றும் இல்லாதவர் அர்த்தம். அவரிடத்துல ஒருவருடன் இல்லை அர்த்தோ நர்த்தா அப்படின்னு. இதான் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேஜ சத்யம். பஜகோவிந்தர் அவருக்கு எங்கிருந்து கிடைச்சது இது அர்த்தோ அனர்த்தா இங்க இருக்கு. இதை எடுத்துட்டு இவர் அந்த மனசுல அப்படியே இருந்து அர்த்தம் அர்த்தம்னு நம்ம பாக்குறோம். இந்த அர்த்தமானது இந்த பக்கம் தர்மம் அந்த பக்கம் மோட்சம் அப்படி ரெண்டு பிராக்கெட் இல்லாத போனால் இது அர்த்தமானது அனர்த்தம். காசு வேண்டியதான், காசு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணு நடக்காது. காசு வேணும், ஆனா அந்த காசு எப்படிப்பட்டதான காசாக இருக்கணும், அது தர்ம வழியாக சம்பாதிக்கப்பட்டதா இருக்கணும், மோட்சத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கணும், மோட்சத்துக்கு வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஆகையால் இந்த காசு நம்ம கிட்ட இருந்த போதிலும் இந்த காசுல நாம் வசம் ஆகப்படாது, காசுக்கு தாசனம் ஆகப்படாது. அர்த்தத்தை புருஷோதாசா ந புருஷா அப்படின்னு சொல்றார் பீஷ்மாச்சாரியர். இந்த புருஷனானவன் எப்பொழுதும் காசுக்கு தாசனா இருக்கான். காசு ஒரு நாள் எந்த புருஷனுக்கு தாசனா இருந்ததில்லை பாங்கிறார் அவர். அப்படி அந்த புருஷனுக்கு எப்படி இருக்கணும், அந்த காசு மேல அதிகமான பற்றுதல் இல்லாம இருக்கணும். வரட்டும், காசுல வெறுப்பு இருக்கப்படாது, இது வேண்டாம் போது தள்ளி விடப்படாது, காசு இருக்கட்டும், அந்த காசுல அகா வரலையேன்னு அதுக்கு பின்னால ஓடப்படாது. இப்படி அந்த காசை வச்சுன்றது இல்லையா, அது நிஜமாக உங்களுக்கு டேமத்தை கொடுக்கும். அப்படி அர்த்தம் அனர்த்தம் பாவய நிஜம். ஏன்னா பணத்தை சம்பாதிக்கிறப்பவும் கஷ்டம்தான், சுலபமாக பணம் யாரும் சம்பாதிக்கல, அது படுறதுக்கு யாரா திருடனா இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு கட்டப்படுறான்னு தெரியுமோ. ஒரு விஷயத்தை ஏமாத்தணும், ஏமாத்தி சம்பாதிக்கணும்னாலும் அவன் எவ்வளவு கட்டப்படுறான்னு தெரியுமோ. இது கா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், சம்பாதிச்சது அதை காப்பாத்துறது அதோட கஷ்டம். அது இருக்கே காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், இங்கே போடுறதா அங்கே போடுறதா யார்கிட்ட கொடுத்து வைக்கிறது. தேவதைகளே கட்டப்பட்டான்னு, தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை வந்துருக்கு, சண்டையில அரக்கர் ஜெயிச்சுடா போல இருக்கு, தேவதைகளால ஒன்னும் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு. அவன் அவன் ஒவ்வொருத்தரும் 4-5 கிலோ ஒவ்வொருத்தரும் தங்கத்தை போட்டிருப்பான், எல்லாம் எடுத்து பண்ணினா தங்கத்தை அக்னி பகவான்கிட்ட கொடுத்துட்டாரு, காப்பாத்துக்கிறோம் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. அந்த அகவன் அக்னி பகவான் ருத்ரர்கிட்ட கொடுத்துட்டாரு. இது என்ன சுவயமா இது, மறுபடியும் சில 1000 வருஷங்கள் 900 வருஷங்கள் ஆகிற தேவதைகள் ஜெயிச்சா ஜெயிச்சு விட்டு திருப்பியும் அந்த காசை தங்கத்தை வாங்கறதுக்கு வருவானோன்னு பார்த்தாரா. சார் இத்தனை நாளா நம்ம வச்சுட்டுருந்தோம், ஒரு நாளும் எடுத்து போட்டுக்கல அக்னிபகன், எல்லாம் பெட்டியில வச்சு உள்ள வச்சுட்டு இருக்காரு ரகசியமா. இருந்தாலும் இத்தனை நாளா நம்ம இட்டு இருக்கிற பொருள் நம்மகிட்டயே இருக்கும்னு நினைச்சோம், இப்ப மறுபடியும் தேவதை வந்து கேட்டுவாளோ அப்படின்னு நினைச்சிருந்தேன். அவ வர காலத்துல ஓன்னு அழுதா, ஏன் சுவாமி அழுது, நீங்க போனேள் அறக்காரர்கள் அந்த நான் ஆடி அடிச்சா வேற வழி இல்லாம காமிச்சு விட்டேன், எடுத்துட்டு போயிட்டான்னு போய் சொன்னாராம். ஏன் இப்படி பண்ணினீர், அந்த அழுகையில இருந்து வெள்ளி வந்ததாத்யேத்யம் அப்படின்னு அவர் அழுதுனால அவருடைய கண் ஜலம் இருக்க பார்த்தேல அதுல இருந்து வந்ததுதான் வெள்ளி. அதனாலதான் வெள்ளிய தானம் கொடுக்காதீங்க யஜ்யத்துல, மற்ற சமயத்துல இல்ல, யாகம் பண்ணும் பொழுது தங்கத்தை தானம் பண்ணுங்கிறதுக்கு அவர் அர்த்தவாதம் சொல்லியிருக்க. இப்ப விசேஷம் என்னன்னு சொன்னா, இப்படி அந்த பணத்தை சேர்த்த பிறகு பத்திரமா காப்பாத்துறதும் கஷ்டம், காப்பாத்தின பிறகு அது நமக்கு செலவானதுன்னு வச்சுக்கல பாத்தல, நீங்க வேணும்னு செலவு பண்றேன், ஆனா அந்த செலவு பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல மனசுக்கு கஷ்டம். இத யார் சார் அர்த்தம்னு சொன்னோம், விரும்பத்தக்கதுன்னு யார் சொன்னான். ஏன்னா வரப்பவும் கட்டம், சம்பாதிக்கிறவும் கட்டம், இருக்கிறப்பவும் கட்டம், போறப்பவும் கட்டம், அது நிஜமாக அர்த்தமாகுமா? அதனாலதான் அர்த்தம் அனர்த்தம் பாவய நிஜம் ஆச்சாரியம் சொல்ற. ஆனா இங்கே அனர்த்தகான என்ன அர்த்தம், இவரால் விரும்ப வேண்டியதான விரும்பத்தக்க பொருள் வேற ஒண்ணும் இல்லை. எங்க மகாவிஷ்ணுவுக்கு அவர் எனக்கு வேணும் என்று விரும்ப வேண்டியதான பொருள் வேற ஒண்ணும் இல்லாதனால அவர் அனர்த்தகா எனக்கூடியதான பெயரை அடைந்தார். ஆப்த காமனா இருந்ததுனால இந்த பெயர் அடைந்தார். ந வித்யதே பிரயோஜனம் ஆப்த காமத்வாத்யா, ஒரு பிரயோஜனம் இல்லாதான ஒரு சொல்வம். இதை நம்ம பார்க்க வேண்டாமா? நாம எத்தனை நாள்தான் இன்னும் இது வேணும் அது வேணும்னு அலைஞ்சுட்டு இருக்கிறது, எத்தனை பிறவையில எத்தனை பொருளை சாப்பிட்டிருக்கோம், எத்தனை ஆடைகளை தரிச்சிருக்கோம், எத்தனை பதார்த்தங்களை அனுபவிச்சிருக்கோம், மறுபடியும் இதே வேணும் வேணும்னு மனசு சுத்தின்றே இருக்கு பாத்தீங்களா. ஒரு மனுஷனுக்கு சாப்பிட்ட பிறகு மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும்னு அதையே கேட்கிறேன் சார். ரசம் வந்ததுன்னா ரசம் போட்டாச்சுன்னா அப்பளம் இருக்கான்னு கேட்கலாம், ஏன்னா அதை தொட்டு அப்பளம் இல்லாத மாதிரி ரசம் அதை உள்ள இறங்காதாக்கும். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, அது சாப்பிட்ட வழக்கம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப என்ன, ஒவ்வொரு பொருளுக்கும் முன்னால சாப்பிட்டதான சம்ஸ்காரம் அந்த இருக்கிறதுனால மறுபடியும் இன்னைக்கும் அது வேணும்னு எதிர்பார்க்கறது. இவைகள் இல்லாமல் கேவலமான ஒரு சுரூபம் எது கடக்கிறதோ அது சாப்பிடும் நினைக்கிறப்ப அந்த நிலை வரணும். அதனால்தான் ஆச்சாரிய சோபான பட்சாக்கத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்ற சுவாத்வன்னம் நது யச்சதாம், எப்பொழுதுமே பஞ்சபட்டி பரமானங்களோட எல்லாம் வேணுங்கிற ஆசை வச்சுக்க வேண்டாம். சந்தோஷ்யதாம், ஒருவேளை ஏதோ ஜென்மாந்திரத்துல பாக்கியம் பண்ணியிருக்கேன் வந்தது சந்தோஷ்யதாம், சந்தோஷமா சாப்பிடுங்க. இல்ல இல்ல பிராப்தே ந சந்தோஷ்யதாம் அப்படி வந்து ஆஹா இன்னைக்கு வந்துருதே வந்துருதே கொண்டாடாது. ஏண்டர் பகவத் அனுகிரகம் வந்துருது, அன்னபூர்ணா கட்டாட்சம், அன்னபூர்ணம் பாட்டிய அனுகிரகத்தினால ஏதோ வந்தது, அவ்வளவுதான். அப்படியே வச்சிடணும், எது கிடைச்சதோ அதை சாப்பிடணும், எது இருக்கோ வாழ்க்கையில அதோட சந்தோஷப்படணும். இப்படின்னு சொன்ன நாடு முன்னு வராதேங்கிறான் எக்கனமிஸ்ட். ஏன்னா அவன் மேலும் மேலும் ஆசைப்படணும் சார், அப்படி இருந்தா சார் உனக்கு வரணும்னு. அது அவனுக்கு லோகத்துல இருக்கிற வியாபாரிக நிலையில சொன்னது. நாம இங்க சொல்றது பகவான் அடையக்கூடியதா மனுஷன் நிம்மதியா எப்படி வாழணும், எப்படி பகவான் அடையணும்னு சொல்றதுக்காக அப்படி சொல்றோம். ஆனா இப்படி இருந்தாலும் அந்த சொரூபம் கிடைக்கத்தான் கிடைக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அர்த்தோ அனர்த்த. அதற்கு பிறகு மகா கோஷ, பகவானுடைய நாமல மகா கோஷ, மகாந்த கோஷ, அன்னமயாதய ஆச்சாதகாக அத்தியா இது மகா கோஷ. பகவான் இருக்காரே, அந்த பகவான் பரிபூர்ணமான ஆனந்த வடிவமா இருக்காருன்னு வேதங்கள் சொல்றது, அதுல சந்தேகம் கிடையாது உங்களுக்கு. ஏன் சந்தேகம் கிடையாதுங்கிற நீர் பார்த்தீரோ பார்த்திருக்கீள், ஆனா அனுபவிக்கல அடையல. பரமாத்மா உங்களுடைய ஸ்வரூபம் ஆனந்தமான ஸ்வரூபம்ங்கிறது நீங்கத்தான் அர்த்தாட்சி. ஏன் அப்படி சொல்றேன், தினந்தோறும் ராத்திரி எத்தனை காரியங்கள் என்ன பண்ணாலும் ஒரு காரியத்தை மட்டும் விடாம பண்றேன், என்னது தூக்கம். அதை விரும்பி தூங்குறான், அது இல்லாம வேணும். எவ்வளவு காசு தரேன், நீங்க பத்து நாள் இது பண்ண முடியாது, ஒண்ணு தூங்காம இருக்கணும். 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன், என்ன பண்றேன், ஒரு நாள் இருப்பள், ரெண்டாவது நாள் தானே தந்துவிடு, முடியாது சார் போங்க. அவனால் தூங்காமல் இருக்க முடியுமா, முடியாது. அந்த தூக்கத்துல ஒரு விருப்பம் எல்லோருக்கும் இருக்கு, தூக்கத்துல விருப்பம் இருக்குன்னு எப்படி தெரியறதுன்னு உங்கள்ட்ட சேஷ்டை கண்ணாலேயே தெரியும். படுத்துக்கிறதுக்கு முன்னால கீழே துணி போடுற துணியை போட்டு அதுல மணிப்பொண்ணும் இல்லாம பண்ணிட்டு அதுக்கு தலையணையை சரியா வச்சுண்டு பேனு கரெக்டா நம்ம மேல அதிகமாகவும் காத்து வரப்படாது, காத்து வராமலும் இருக்கப்படாது, கொசு போகணும் கூட வரப்படாது. என்ன ஒரு ஐடியா பண்ணல, அதுக்கு கொசு தீய வச்சுண்டு பக்கத்துல தீர்த்த பாத்திரம் வச்சுண்டு, ஏன்னா காலவில ராத்திரி முழிப்பு வந்துருக்குன்னா தீர்த்தம் சாப்பிடணும். அந்த தீர்த்தம் சாப்பிடுறப்ப எப்படி என்ன இதுக்காக போயிட்டு வந்தோம்னா அந்த தூக்கம் கெட்டு போயிடும். இத்தனையும் வச்சுண்டு அந்த அலாரம் வேற வேணுமா வேண்டாமான்னு யோஜனை பண்ணி அது கைக்கு எத்தனை அளவுக்கு வச்சுக்கணும், என்ன வேண்டாம்னு சொன்னா டக்கம் அது ஒரு அடி அடிச்சு விட்டு அங்கே தூங்கணும். மறுபடியும் இவ்வளவு பிளான் பண்ணி தூங்குறேன் சார். ஏன் அந்த தூக்கத்துல மனுஷனுக்கு விருப்பம் இருக்குன்னு தெரியல. அதோட மட்டும் இல்ல, என்னதான் நீங்க 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினாலும் யாராவது வந்து எழுப்பினா ஒரு 2 நிமிஷம் ஒரு பொய் தூக்கம் குட்டி தூக்கம் அந்த பக்கம் படுத்துட்டு எழுந்து அப்பாட வேற வழி இல்லேன்னு கவலைப்பட்டு எழுதுக்கிறானே தெரிய அவனா எழுந்துக்கணும்னு நான் ஆசை இருக்கேன் சார். இப்ப என்ன தெரியுது, அந்த தூக்கத்துல மனுஷாளுக்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கு. அந்த தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தூக்கத்துல என்ன நடந்தது, தூக்கத்துல நீங்க கருப்பா இருந்தா விழப்பா இருந்தா தூக்கத்துல என்ன நடந்ததுன்னு தூக்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்ண முடினா என்ன மறந்தேன், இதை தவிர வேற ஏதாவது ஒரு தாலையும் சொல்ல முடியும். தினந்தோறும் அனுபவிக்க கூடியதான பதார்த்தம், நான் என்ன தெரியாத பொருளை கேட்கல. வேணா இன்னைக்கு இதை யோஜனை பண்ணி பாருங்க, ஒரு 10 நாளைக்கு தூக்கத்தை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. என்ன ஆன்சர் இதுதான், கண்ண முடினேன் என்ன மறந்தேன் ஒண்ணும் தெரியல அப்படிங்கிறான். இதே மாதிரிதான் ஆக்சிடென்ட்ல இருக்கிறவன் போயிட்டே இருந்தேன் சார், வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு கேட்டு அவ்வளவுதான் தெரியும். ஆஸ்பத்திரிக்கு வந்த ஒரு 4 நாள் அப்புறம் கண்ணை திறந்தேன், அப்பதான் வலி தெரிஞ்சது, இது வரைக்கும் வலியும் தெரியல. அதே தானே தூக்கம் மாதிரி இருக்குன்ற, இல்ல சார் தூக்கம் வேற அது வேற. இந்த தூக்கத்துல முழிச்சுண்ட பிறகு நிம்மதியா தூங்கினேன் சார், ஆனந்தமாக தூங்கினேன் சார். அங்கே ஒரே கவலையோட இருக்கு சார், என்னாச்சுன்னு தெரியலையே, என் பொருள் என்னாச்சோ அது என்னாச்சோ இது என்னாச்சோ, நான் இங்க வந்து ஒரு கவலையோட இருக்கான். அதனால இந்த தூக்கத்துல ஒரு விசேஷம் இருப்பதில்ல, இந்த தூக்கத்துல ஒவ்வொருவரும் அவன் பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், சின்ன குழந்தையா இருக்கட்டும், வயதானவனா இருக்கட்டும், அவனுக்கு உள்ளூர் ஒரு ஆனந்தம் இருக்கு. நிம்மதியா தூங்கினேன், ஒன்றும் அறியாமல் தூங்கினேன் அப்படிங்கிறான். சுகமாக மத்வாசம் நகிஞ்சிதவேதிசம், எதையும் அறியாமல் நான் தூங்கினேன். இந்த தூக்கத்துல உங்களுக்கு யார் அறியப்பட்டா உங்க ஆத்மா ஒண்ணுத்தான் இருந்தது, நீங்க மட்டும் தனியா இருந்தது, ஒரு பொருள் ஒரு ஆசையும் அங்க இல்ல, அதனால நிம்மதியா இருந்தது. சோ உங்களுடைய கோர் சப்ஸ்டன்ஸ் என்ன? ஆனந்த வடிவம். நீங்க ஆனந்த ரூபமா தான் இருந்தது. முழிச்சிருந்துமே போயிட்டு சார், அதான் கஷ்டம். எப்ப நீங்க முழிச்சிருக்கோ அப்ப அந்த ஆனந்தம் முழுக்க பறந்தே போயிடுது. டென்ஷன் வந்துருது, லேட் ஆயிடுது, அங்க போகணுமே, இங்க போகணுமே, இதை பண்ணணுமே, அது பண்ணணுமே, அப்படின்னு ஒரு விவகாரம் உண்டு. நாங்களே சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். நீ வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பூஜை பண்ணணும், சனிக்கிழமை ஏழு மலையானுக்கு பூஜை பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணணும், திங்கக்கிழமை அமாவாசை சோமவாரம் என்ன பண்ணணும், அஸ்வத்த பிரதர்சனம் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணிய சங்கம், நாமளா வச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ பையன் பார்க்கணும், அது பார்க்கணும், என்னமோ நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த கவலையில மாட்டிட்டு இருக்கோம். அந்த தூக்கத்தை இது ஏதாவது ஞாபகம் இருந்ததோ? ஒண்ணுமே கிடையாது. ஆகையால் உள்ள இருக்கிற ஆத்மா இருக்க, அந்த ஆத்மா சுக வடிவமாகத்தான் இருந்துட்டு இருக்க. அந்த சுகத்துக்கு ஒரு வித்தியாசம் உங்களுக்கு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்டதான சுக வடிவமா இருக்கக்கூடியதான அந்த ஆத்மா முழிச்சுண்டதுமே நம்ம கேட்டேன்னா, நீங்க யாருன்னு கேட்டேன்னா, சரீரத்துக்கு அப்பா வச்ச பேரு சொல்றோம். ஏகாசேகனி பிதா நாமக்கு ஒரு யாரு பயனோரா பிறந்த பயனோராத நாளைக்கு ஒரு பேரை வச்சார். அந்த பேரை வச்சிருந்து நீங்க யாருன்னா, நான் இவன் யாருன்னு சொல்றோமே தவிர, அந்த ஆத்மாவை சொன்னாலும் புரியறதா? தெரிஞ்சுட்டோமா? தெரிஞ்சுக்கலையே. என்ன சார் உள்ள இருக்கிற உங்க சுரூபமே உங்களுக்கு தெரியலையே? ஆமா தெரியல. இருக்கிற பொருள் தெரியலன்னா அது மறைக்கப்பட்டதுக்கு அர்த்தம். கடுக்க எதிர்க்கிறது எனக்கு தெரியும், அது மாதிரி துணி போட்டு வச்சோம்னா தெரியாது. பொருள் இருந்து இருக்கு, ஆனா நான் பார்க்கலன்னு என்ன அர்த்தம்? நான் அறியலன்னா அது மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே போல இந்த ஆத்மா உள்ள இருக்க, இது எதனால மறைக்கப்பட்டிருக்கு? கோஷங்கள்னால மறைக்கப்பட்டிருக்கு, உரைகள்னால. எத்தனை உரைகள் இருக்க? அஞ்சு உரைகள் இருக்குன்னு வேதம் சொல்றது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு அஞ்சு கோஷங்கள் இந்த பரமாத்மாவை மறைச்சு. இத்தனால குகா இடம் ஹிருதய குகையில இருக்கார் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திட்டரி. நரவீரன் கேட்டிருக்கோம், ஒவ்வொருத்தருடைய இருக்கார், வீட்டு கொண்டு இருக்கார். ஆயால் தான் அவருக்கு புருஷன் பேரு இருக்கு. ஏன் சார் அந்த புருஷன் நீங்க பார்க்கல? இந்த ஒரு கேள்வி கேட்டா மறுபடியும் என்ன சமாதானம் வரும்? இருக்கிற சார் இருக்குன்னு சொல்லிடுறேன், ஆனா யாரும் பார்க்கலையே. நான் தான் பார்க்கல, முட்டாள் விடுங்க, யாருமே பார்க்கலையே அப்படின்னு என்ன அர்த்தம்? மறைக்கப்பட்டிருக்கு. குஹாஹிதம் கக்வரேட்டம் புராணம் மறைக்கப்பட்டிருக்கு. எதனால மறைக்கப்பட்டிருக்கு? பஞ்ச கோஷங்கள். அதனால இந்த கோஷங்கள்னால மறைக்கப்பட்டிருக்கு. இந்த கோஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொன்றும் அதுக்குள்ள இன்னொன்னு, அதுக்கு மேல ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு, இப்படி வரிசையாக கோஷங்கள். இந்த ஆத்மாவை ஆனந்தமய கோஷம் மறைச்சிருக்கு. அந்த ஆத்மாவும் ஆனந்தமய கோஷமும் ரெண்டும் சேர்ந்து இன்னொரு கோஷத்துக்குள்ள விஞ்ஞானமய கோஷத்துல வந்திருக்கு. ஆனந்தமய ஆத்மா, ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் எல்லாமும் சேர்ந்து மனோமய கோஷத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. ஆத்மா, ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம் எல்லாம் சேர்ந்து பிராணமய கோஷத்தினால மாறும். இத்தனையும் சேர்த்து அனுமதி கோஷத்துக்குள்ள போட்டுக்கோ, மறைக்கப்பட்டது. நீங்க தங்க கடைக்கு போய் ஒரு டைமண்ட வாங்கினேன்னு வச்சுப்போமே, இல்ல தங்க பொருள் தான் வாங்கினேன்னு வச்சுக்கோமே, அந்த அப்படின்னு கொடுக்கானோ? இல்ல சார், முதல்ல அதை ஒரு சிவப்பு பேப்பர்ல கட்டி அதை ஒரு டப்பால போட்டு, அந்த டப்பால போட்ட பிறகு அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு, அந்த பிளாஸ்டிக் பையோட சேர்ந்து ஒரு கிஃப்டா ஒரு துணி பையும் ஒரு பச்சை பையும் கொடுத்து, அதுக்குள்ள என்னடா, அதுக்கு மேல ஒரு கிஃப்டா ஒரு லெதர் பேக்கும் கொடுக்கும். வீட்டுக்கு வந்ததுமே எல்லாமும் மூலையில கிடக்கும். அதை கொண்டு போய் தனியே அந்த தங்கத்தை மட்டும் எடுத்து எளிமையா மற்றவர்களுக்கு காமிக்கிறேன். ஏன் சார் இத்தனையும் காமிக்க வேண்டாமா? அதுல பாக்குறதுக்கு அவளுக்கும் விருப்பம் இல்ல, உங்களுக்கும் அது இஷ்டம் இல்ல. ஏன் சார் கொடுக்கான்னா, அது வழக்கு சார். ஆனா அதை கொடுக்காத போனா நீங்க அந்த கடையில வாங்க மாட்டேன். மனுஷனுக்கு இந்த சின்ன சின்ன ஃப்ரீயா வரக்கூடியதான பொருள்ல தான் ஆசை இருக்கே தவிர, கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினது அவ்வளவு விருப்பம் இல்லை இல்லையா? அது மாதிரி எப்படி ஒரு பொருளை அவன் இத்தனை மேலும் மேலும் மறைச்சு மறைச்சு அது மேல வச்சு கொடுக்கிறானோ, அதே விதமான விலை மிகுந்ததான உங்க ஆத்மஸ்வரூபத்தை அதை பகவான் இப்படி பத்திரமாக நமக்குள்ள கற்றுக்க. இந்த அன்னமை கோஷம் மேலோட நமக்கு தெரிகிறது, இந்த ஸ்தூல தெரிகிறது. சோ பகவான் எங்க இருக்கார்? இதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கார். இந்த அன்னமய கோஷம் இதை ஏன் அன்னமய கோஷம்? அன்னத்தை சாப்பிட்ட வளர்த்தேள், அன்னத்தினால் பிறந்தது, அன்னத்தினால வளர்ந்தது, அன்னமாக ஆகிறது. அதான் அன்னம் பிரம்மேவியஜானாத் அன்னாத்யேவ கல்விம நிபூதானி ஜாயந்தே அன்னேன ஜாரானி ஜீவந்தி அன்னம் பயந்தி விஷம் விஜந்தி. அம்மா அப்பா சாப்பிட்ட அன்னம் அது சுக்லவீரியமாக மாறி இப்படி இந்த சரீரத்தை உண்டு படிச்சு இந்த சரீரம் என்னைக்கு பிறந்ததோ அன்னிகள் இருந்து அழுதுண்டே பிறந்தோம். பொண்ணா இருந்தா அழுதுண்டே பிறக்கிறது, பையனா இருந்தா பிறந்து அழகணும். என்ன ஆகாரம் பசி, இந்த பசி எது வரைக்கும் இருக்கு சார்? கடைசியில பிராணம் போறப்போ பசி பசின்னு சொல்ல பிராணம் போறது, வாய் திறந்துதான் சார் பிராணம் விடுறேன். அப்ப விவகாரம் என்னன்னு எப்பவும் ஒவ்வொரு நாளும் அவருடைய முயற்சி எதுல இருக்க, இந்த பசி அளக்கிறதுக்காக தான். இனிமேல 2 மணி நேரம் ஆனப்புறம் பசி வரப்போறதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே ஆத்துல மாமி கரெக்டா தயாரிக்க ஆரம்பிச்சு விடுறான். என்ன அப்ப 12 இருப்பா வேணும் வேணும் ஆகையா முன்னாலேயே ரெடி பண்ணி வை. அது அந்த டைம் தெரியணும், ரொம்ப சூடாகவும் இருக்கப்படாது, ரொம்ப தில்லுன்னு ஆகப்படாது. அப்படி இதை கரெக்டா அது பண்ணி தயார் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், வேலை வேலைக்கு சாப்பிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இதனால வளர்ந்ததுன்னா இந்த அன்னமை சரியும். ஸோ இது அன்னமை கோஷம். இதற்குள்ள தலையிலிருந்து கால் வரைக்கும் சுத்தி கொண்டே இருக்கு சார் பிராணம்ங்கிறது. அந்த பிராணம் காத்து பெலூனை தொட்டா எப்படி இருப்பாருக்கோ அது மாதிரிதான் சரீரத்தை தொட்டா, தொட்டு பறக்க கூட போறதோ இல்லையோ, அது உள்ள கல் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி இருக்கும், ஹார்ட் டச் தான் இருக்கணும். அப்ப இந்த சரீரத்துக்குள்ள இருக்க காத்து தான் இருக்கு, காத்து இருக்கக்குள்ள தொற்று கொள்ளணும். அந்த சரீரத்துக்குள்ள அந்த காத்து போயிட்டு வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள பகவான் அடைஞ்சாகணும் இந்த ஜென்மாவில. இஹதே தவேதி தத சத்யமஸ்தி இப்பிறவியில அந்த பரம்பொருளை அறிந்தாலேயான உயர்ந்ததான லாபம் உண்டு. அப்படி விட்டுவிட்டு கோட்டை விட்டு மறுபடியும் இந்த மானிட ஜென்மம் எப்ப வரும் தெரியாது. மனுஷ்யத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷம் ஸ்ரீயா இது கடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையால் மானிடனா பிறந்தோம் பகவான அடைகணும்னு ஆசை வந்தது, அதோட தத்துவங்கமும் கடைச்சிருக்க இந்த விஷயத்தை ஒரு நாளும் கோட்டை விடப்படாது. ஆகையால் அந்த பிராணமய கோஷம்னு ஒண்ணு இருக்கு. பிராணம் மட்டும் இருந்தா பிறகு சார் ஆசிரியர்ல கோமாஸ்தான் இருக்க, சரீரம் இருக்கு பிராணம் இருக்கு, ஒன்னும் பண்ணல என்ன லாபம்? இந்த மனசு வேலை செய்யணும். அந்த மனசானது இவைகள்லாம் வேண்டாம், அனித்தமான பொருள்கள் ஆக வேண்டாம், நல்ல வழிக்கு திரும்ப அப்படின்னு இந்த மனசு சொல்லும். அந்த மனசு இடம் கொடுத்ததே ஆனால் அப்பொழுது நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனா நமக்கு எங்க எங்க போறதுன்னு சினிமா பார்க்கலாம், வேற எங்கேயோ பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், விடாத மேட்ச பார்த்துட்டே இருப்போம் வரிசையா 50 நாளைக்கு இப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பார்த்தேன். பார்க்கப்படாதுன்னு சொல்ல அதுல வெறுப்பு இருக்க வேண்டாம், ஆனா அதனால மற்ற காரியங்களை விட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி மனுஷியாளுக்கு அந்த நல்ல இனத்துல மனசு திரும்பணும். அதுக்காகத்தான் யோயோ ந பிரச்சோதயாது தினந்தோறும் சொல்லும். என் மனசு நல்ல வழியிலேயே இருக்கட்டும், என் மனசு நல்ல வழியிலேயே இருக்கட்டும் காலமே சங்கல்பம் பண்றேன். பத சந்தியா வந்தனத்துல என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய மனசு உன்னடத்திலேயே திருப்பு அப்படிங்கிறோம் இல்லையா. அதனால மனோமய கோஷம் உள்ள இருக்கு. அந்த மனோமயத்தை மனசு இருக்க அது இழுத்த வழிக்கு ஓடும், அதை இந்த நிலையில தான் திருப்பணும்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு மேல ஒரு புத்தின்னு ஒண்ணு, அந்த புத்தியில நீங்க சாஸ்திரத்தை கொடுக்கணும், மகான்களுடைய சங்கத்தை கொடுக்கணும். அந்த புத்தியானது மனச நல்ல வழியா இருப்போம், அந்த புத்தியும் மனசுல ஒரு பார்ட்டு தான். ஆனா அந்த புத்தியானது சரி பண்ணணும்னா அந்த புத்தியில தான் நீங்க சம்ஸ்காரத்தை மாத்தணும். நமக்கு பிறந்த மெனைக்கு ஒரு சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு, பிராக்ததமான சம்ஸ்காரங்கள் இருக்கு. பிரகிருதிஸ்வாம் நியோட்சியதி நிகிரஹக்கிம் கரிஷ்யதி அப்படிங்கிறார் பகவான். நம்ம இஷ்டமாக அவனுடைய ஜென்மாந்திர வாசனானுசாரமாக தான் அவன் பிரவர்த்திப்பான். ஆனால் மான்களுடைய சங்கம் இருக்குமையானால், சாஸ்திரத்தினுடைய ஒரு யோகம் இருக்குமையானால், அவனை திருப்பி இந்த வழியில போங்கோ அப்படிங்கும். மகான்களுடைய சங்கம் இருக்குமையானால் மனசு வேற வழிக்கு போகாத அங்க நின்றுபடும். அப்படி இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம். அதற்கும் உள்ள ஒரு ஆனந்தமய கோஷம், அந்த ஆனந்தமய கோஷம் இருக்கிறத அந்த கோஷம் தான் அஞ்ஞானம். வேற உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயத்தை காட்டாமல், அதே போலயே ஆத்மாவையும் காட்டாமல் மனுஷியனை லயமாக்கும்படி பண்றது, அப்படிப்பட்டதான் ஆனந்தமய கோஷம். ஆகையால் தான் அந்த ஸ்வரூபத்தை தூங்கி எழுந்ததுமே நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு சொல்ற. ஆனா அங்கே அறியாமல் தூங்கினேன்னு அறியாமையும் இருக்கு. இப்படி மனுஷியருக்கு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 கோஷங்கள். இதை தாண்டி உள்ள பரமாத்மா இருக்காரா அதை நேரம் பார்க்க முடியுமா சார்? தங்கத்தை போய் வாங்கிட்டு வந்தேன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அந்த மேல இருக்கிற பைய பார்த்தா தெரியாது, ஆனா சில பேருக்கு தெரியும். நீங்க 10,000 ரூபாய்க்கு மேல வாங்கியதுன்னா பெரிய பை கொடுப்பான். சாதாரண இருந்தா ஒரு சின்ன பரிசு, அது எதுக்கும் உபயோகப்படாது, வீட்டுக்கு வந்து குப்பை தான். ஆனா அதை பார்த்துட்டே திருட கண்டுபிடிச்சிருவான், இவன் எவனைக்கு வாங்கியிருக்கார். நீங்க கடையிலிருந்து வரப்பவே அவனுக்கு தெரியும் விவகாரம் முழுக்க, உங்களுக்கு தெரியாது. பாத்தீங்களா, அதே விதமாக தான் விலை இருந்ததாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை 5 கோஷங்களுக்கும் உள்ளூர பத்திரமாக பகவான் வச்சுருக்காரு, தெரியாம நமக்கு தெரியல பாத்தீங்களா. ஆகையால் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கோஷமா தள்ளணும். தள்ளக்கூடியதான கோஷங்களை நாம் தள்ளிவிட்டோமேனா அதற்கு பிறகு உள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை நாம் அறியலாம். ஆகையால் கோஷங்கள் ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் மகாந்த கோஷா அன்னமயாரய ஆச்சாதகா அத்யா, இந்த பரமாத்மாவை மறைக்கக்கூடியதான 5 கோஷங்கள் இவர்களுக்கு இருக்கு. ஆகையால் இவருக்கு மகா கோஷா, அம்பாளுக்கு பூஜை பண்ணும்பொழுது மகா கோஷேஸ்வரி இப்படி வரிசையா கோஷ பஞ்சகம் அப்படின்னு சொல்றது பார்த்தா இதுதான். இந்த ஆத்ம தத்துவத்தை தான் எடுத்து சொல்றதுக்காக பட்ட கற்பனை தாம்பா பட்ட கோஷேஸ்வரி பஞ்ச மகாலட்சுமிகள் இப்படி இனி ஏதோ அவா சிஸ்டம் அவா வச்சுருக்க. ஆனா அங்க இருக்கக்கூடியதான தத்துவம் இதேதான், இந்த 5 கோஷங்களுக்கும் தாண்டி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளிய சுரூபம். அதே போலதான் மகாவிஷ்ணுடைய சுரூபம். இத சொல்றதுக்காகத்தான் மகாகோஷா கோஷம் சக்கரம் நரிஷ்யதி கோஷோ வத்வபதே அப்படின்னு ருக்வேதத்துல கோஷ சப்தம் இருக்கு. எதற்காக, இந்த மகாகோஷான்னு சொல்றதுக்காக. அர்த்தோ நர்த்தோ மகாகோஷ, அதற்கு பிறகு என்ன மகாபோக பகவானுக்கு மகாபோக மகாபோக சுகரூபா அத்தியா. இந்த உலகத்துல நிஜமாக அனுபவிக்கவர் யார் சார்? பரமாத்மா. மற்றவங்க நமக்குலாம் ஒரு அனுபவமா நமக்கு ஒரு சுகமா, இது மனுஷியனுடைய சுகத்தை சுகமாவே கணக்கிடல, சுகத்தினுடைய துளியும் இவனுக்குல. நிஜமாக சுகம் யாருக்கு அப்படின்னு வேதம் கேட்டு, அப்ப வேதம் சொல்றது யுவாத்யா யுவாத்யாயகா, நல்ல யுவாவா இருக்கணும், யவனத்துல 16 வயசுல இருக்கணும், உடம்பு ஒண்ணும் இல்லாம ஒரு ரோகமும் ஒண்ணும் இல்லாம இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வழியில இருக்கணும், சரீரம் பலமா இருக்கணும், ஆகிஷ்டா இது வேணும் அது வேணும் என கொடுக்கதான எண்ணங்களை இருக்கணும், திரடிஷ்டா உடம்பு திடமா இருக்கணும், பலிஷ்டா பலத்தோட அப்படி இருக்கணும். அப்படி அவன் இருந்து அவனுக்கு தேனே எம்மித்தா சர்வா பிரதிவே பூர்ணா சியாத், இந்த பூமண்டலம் முழுக்க அவனுடைய ஆட்சியில் இருக்கணும். அந்த ஆட்சியா இருக்கும் பொழுது அந்த பூமியில சண்டை வரப்படாது. இந்த ஊர்ல இருக்கிறான் அந்த ஊர்ல அவளோட சண்டை போடுறது, அவ இவாளோட சண்டை போட்டு அது சந்தோஷமா இல்ல. ஒரு சக்கரவர்த்தியா இருந்தாரையானா எல்லோரும் சௌக்கியமா அவர் சொன்ன பேச்ச கேட்கணும். பாகவதத்துல சொல்றது ஜிக்வா பச்சி தேனக்கேன கோப்பியதே, ஒரு நாளைக்கு இந்த நாக்கு இருக்கு பார்த்தல, 2 பல்வரைக்குள்ள மாட்டி உள்ள வச்சான் கடக்கன்னு கடிச்சுட்டான். இப்ப என்னடா இது, அந்த நாக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டான் என்ன பல்லு கடிச்சதுன்னு. பல்லு சொல்றதா, நான் என்ன பண்றது, நான் கடிச்சுட்டு நடுவு இவர் பூந்துட்டாருன்னு. இப்ப யார் அதை வேண்டும், நாக்கு தப்பா பல்லு தப்பா? சில சமயத்துல நமக்கே அப்படி ஆயிடும் என்ன சுவாமினார். அது மாதிரி வீட்டுக்குள்ள அம்மா அப்பா இருக்கா, 2 அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கிறார், இவனது ரைட்டுன்னு சொன்னா அவனுக்கு கோபம், அவனது ரைட்டுன்னு சொன்னா இவனுக்கு கோபம். இது பார்வதி பரமேஸ்வரருக்கே ஏற்பட்டதுன்னு, ஒரு மாம்பழத்துக்காக 2 பேரும் சண்டை போட்டு ஒரு சத்தியான மகிழ்ச்சி பழையில போய் வந்துட்டார் பாத்தீரா, என்ன சொல்லு. இப்படி தனக்குள்ள இன்டர்னல் அக்ரஷன் இருந்தா ரொம்ப கஷ்டம். அதே போல இன்டர்னல் எமோஷனும் இருக்கக்கூடாது, எக்ஸ்டர்னல் அக்ரஷனும் இருக்கக்கூடாது. இல்ல வேதம் சொல்றது ஆதிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா தேனே எம்பித்த பிருதிவி பூர்ணா சியாது, தேசம் முழுக்க அவனுடைய ஆட்சியில இருக்க சப்தமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்க அப்படின்னு ஆனந்தா. இப்படி இருந்தா அது மனுஷியனுடைய ஆனந்தம். நமக்கெல்லாம் ஆனந்தம் இருக்க, இந்த கணக்கு யோஜனை பண்ணி பாருங்க. ஒண்ணும் கிடையாது, பாஷிக்காரர் சொல்றார் இப்படி ஆனந்தம் யாருக்காவது இருக்கா சார்? இருந்ததா சார்? தர்மராஜாவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். பாரதம் முழுக்க படிச்சு பார்த்தார், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அழுதுட்டே இருக்கார் அவர். அவருமே ஆனந்தம் நீங்க சொல்றேன்னார். நான் சொல்றது இப்ப இல்ல, அவர் கதை முடிஞ்சது, அவர் கதை முடிஞ்சது இல்ல, பாரத கதை முடிஞ்சது, பாரதம் கதை முடிஞ்சதுன்னு வச்சுக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அவர் எழுதுறாரு, அவர் ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் வர அவர் எந்த எழுதினார், சர்க்கார் ஓடவர் எந்த எழுதினார், ஆனா உள்ளுபூர் அவருடைய ஆனந்தம் அப்ப இருந்தது. அப்படி நம்ம வந்து அவர் கஷ்டப்படுற காலத்துல விசாரமா பண்ணியிருக்கோம். ஏன்னா தர்மம் அப்படித்தானே, எதற்காக தர்மம் எழுதணும், இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நீங்க எப்படி பழகணும், எப்படி அனுஷ்டானம் பண்ணுங்கிறதுக்காக கிரதம் எழுதப்பட்டது. நிஜமான ஆனந்தம் அவருக்கு இருந்ததுதான், அதனால தர்மராஜா திபத் அப்படின்னு பட்சிக்காரர் நின்றுக்கார். அப்படி ஒரு ஆனந்தம், இது போல 100 மடங்கு ஆனந்தம் பிதிரு தேவதைகளுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் ஆஜான தேவாளுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தங்கள் கர்ம தேவாளுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் கந்தர்வாளுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் பிரகஸ்பதிக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் பிரம்மதேவனுக்கு. இப்படி வரிசையா போயிட்டே இருக்கு. அதுக்கு போன பிறகு அதுக்கு மேல என்ன, அதுக்கு மேல கிடையாது சார், அந்த ஸ்வரூபம் அதோட நின்று போயிடுது, அதுக்கு மேல கணக்குங்கிறது கிடையாது. அபரிமிதமான ஒரு ஆனந்தம் அந்த போகம் எங்க பரமாத்மா. பிரம்மலோகத்துல இருக்கக்கூடியதான போகங்கள்லாம் அந்த பரமாத்மாவுடைய ஆனந்தத்தினுடைய ஒரு திவல. கோ கேவான்யாக்கோ நியார், அந்த பரமாத்மா ஆனந்த வடிவமா இல்லாத போனால் நம்மளால இருக்க முடியுமா ஒரு கணக்கு? அந்த துளி ஆனந்தத்தை வச்சுடு இவர் உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் ஆஹான்னு கொண்டாடுறாங்க சார். எத்தொக்கம்புது லேச லேசத்தையுமே பிரமாதையோ நிறுவனத்தா, எந்த பகவானுடைய ஆனந்தத்துடைய துளிக்கு துளி அது கிடைச்சாலே இவன் ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்க சார். அப்படிப்பட்டதான ஒரு மகாபோகம் உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் அவருடைய ஐஸ்வர்யம் அத்தனையும் அவர் செய்தது, அவருக்கு சேர்ந்தது. அது எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு ஒரு ஆனந்தம், அத்தனையும் இருக்கு பத்தில. அதனாலதான் அவருக்கு மகாபோகா, பெரியதொரு ஆனந்தம். இந்த ஐஸ்வர்யம் முழுக்க அவருடைய ஐஸ்வர்யம். ஆகையால் அவருடைய மனசுல ஒரு நிம்மதியான ஒரு சுரூபம் ஆனந்தமா இருக்க. ஸ்ரீரங்கத்துல பகவான அந்த ஸ்வரூபத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த முகத்துல ஒரு ஆனந்தம் பாருங்க. அதே போலயே ஆனந்த பரமநாத சுவாமிக்கு போயிருக்கோம். ஒரு பக்தன் போறான், போய் கேக்குறான், இப்படி காலை நீட்டு ஆனந்தமா சிரிச்சுட்டே புன்சிரிப்போட நிம்மதியா படுத்துட்டு இருக்க, கிம் நிச்சங்கம் சேஷே சேஷரே, அடையப்பா சந்தேகம் இல்லாமல் சேஷ சல்பத்துல ஆனந்தமா படுத்துட்டு இருக்கீரே, உமக்கு என்னன்னு கேட்டார். அப்படியா தனமானஹரா கன்யா கின்ன ஜாதா குலே தவா அப்படின்னு, உங்களுக்கு யார் எப்பவுமே ஒரு பொண்ணு பார்க்கலையா, பொண்ணு பிறந்தா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, அவளை படிக்க வைக்கணுமே, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அவர் ஆத்துக்காரரா அந்த அம்மா சொன்ன வார்த்தையை கேட்கணுமே, ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிறத இருந்தால் என்ன விவகாரம், கொண்டாடணுமே அவங்களை குழந்தை வரணுமே, அந்த குழந்தைகள் நல்ல உத்தியோகத்துல வரணுமே, அவன் தான் படிக்கணுமே. இந்த பொண்ணு மேல அவ்வளவு ஒரு ஆசையம், அம்மா பையன் மேல ஆசை இருக்கான்னு அவளை கேட்டது எனக்கு தெரியாது. என்னடா ஆசைன்னா, அப்படிப்பட்டதான பொண்ணு உங்களுக்கு பிறக்கலையோ? ஆமா பிறக்கலன்னா, ஒரு அவதாரத்திலையும் எங்கேயாவது பொண்ணு பிறந்திருக்கோம் சொல்லுங்க பாக்கலாம். என்ன சுவாமி, அதான் கால் நீட்டு ஆனந்தமா தூங்குறேன். அது மாதிரி ஆனந்தமாக ஒரு ஸ்வரூபம், அந்த நிஜமான ஒரு ஆனந்தம் பகவான் இடத்துல இருக்கு. அதனாலதான் அவருக்கு மகாபோக அர்த்தோ அனர்த்தோ மகா கோதோ மகாபோக, அதற்கு பிறகு மகாதனஹா பார்க்கணும். மகத் போக சாதன லட்சண தனம் அஸ்ய அஸ்தி இது மகாதனஹா, தனம் அக்னர்தனம் வாயு தனம் சூரியோ தனம் வசோ. வேற சொல்லணுமா, இந்த தனம்ங்கிற பதார்த்தத்தை வேதமே இத்தனை தனம் சொல்றது. அதனாலதான் அவன் யாரு மகாதனஹா, பகவான மகாதனம்னு சொல்றதுக்கு வேதம் இப்படி சொல்றது. இந்த தனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், தனம் பிரீடன ஹேதுகம் திரவியம், எது எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, திருப்தியை கொடுக்கிறதோ, பிரீதியை கொடுக்கிறதோ, அது அவனுக்கு தனம். இந்த பிரீத்திங்கிற ஒரு பதார்த்தம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். பிரீத்தின்னு சவுக்கு வேற பேர் வச்சிருக்க, பிரீத்தின்னு என்ன அர்த்தம், அதை கண்டா உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அதனாலதான் அதுக்கு பிரீத்தின்னு பேர். பிரீதி திருப்தி இப்படிப்பட்ட பதார்த்தங்கள், பிரீத்திக்கு பிரீணனம், திருப்திக்கு தர்ப்பணம். நாம ஒரு மனுஷனுக்கு பிரீத்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டதான ஒரு பொருளாக இருக்கணும் என்று கவனிக்கணும். ஸ்ரேயஸ்து பிரேயஸ்துன்னு ரெண்டு பதார்த்தங்கள். ஸ்ரேயஸ்துங்கிற பதார்த்தம் நாளளவுல அவளுக்கு நன்மையை கொடுக்கணும், அண்ணா படிக்கணும், சின்ன குழந்தைய அவருக்கு அது டெய்லி உணவர் அவசியம் ஹோம் ஒர்க் பண்ணணும், படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு டிசிப்ளினோடு வளர்க்குறேன் பார்த்தீங்களா, அப்ப அந்த குழந்தைக்கு கவலையா தான் இருக்கும், என்னடா அது நம்ம சின்னவாளா இருந்துருக்கோம், இவ பெரியவாளா இருக்கா, நமக்கு சாதம் போட மாட்டா, இல்லைன்னா அடிப்பா அப்படின்னு கவலைப்பட்டு படிக்கிறான். ஆனா பெரியவன் அப்பொழுது படித்து கொடுத்ததான விவகாரம் பெரிய உத்தியோகம் கிடைச்சு சௌக்கியமா இருக்கான் அப்பான்னு குறிக்கிறான். இப்ப மறந்துடுறான்னு வச்சுக்கலாம், இருந்தாலும் அவனுக்கு ஒரு பையன் வரும்பொழுது என்ன ஆகுமோ அவன் பண்றான் பார்த்தீங்களா, அப்ப தெரியும். சோ இப்ப என்ன, தான் அதை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது துன்பத்தை கொடுத்த போதிலும் காலாந்தரத்தில் அவனுக்கு நிஜமான நன்மையை கொடுக்கிறது ஏதோ அதுக்கு ஸ்ரேயஸ்துன்னு பேர். ஸ்ரேயஸ்துன்னு என்ன, இப்ப அனுபவிக்கிற காலத்திலேயே ஆனந்தமா இருக்கு, சின்ன குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது இன்னைக்கு நல்லா தான் இருக்கும், ரெண்டு நாள் ஆனப்புறம் பிராங்கைட்டிஸ் வரும், அதுக்கப்புறம் அவன் ரெண்டு மாசம் அவன் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் மருந்து சாப்பிடணும். என்ன சுவாமி, அவன் இச்சுக்கான விட்டுட்டேள், அவன் எப்படி போறது, அவன் எப்படி குழந்தை, ஒரே குழந்தை, அவன் திருப்தியா அவன் சந்தோஷமா இருக்கட்டும் விடுபட்டேன், கடைசியில் என்னாச்சு அவனுக்கு என்ன கஷ்டமா வந்திருக்க. சோ இந்த பிரீத்திங்கிற விரும்பத்தக்கதான பொருள், இந்த பிரீத்தியானது எப்பப்ப மனுஷனுக்கு வருதோ அது எதனால வருதோ அதுக்கு தனம்னு பேர். சாதனம் காசு நிறைய இருக்குமே, ஆனால் அவன் அதனால திருப்தி அடைவதற்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறதே, இதான் ஒரு காலத்துல இந்த தனமானது பல அவதாரத்தில் எடுத்திருக்கு. இந்த படமா இருக்கு, பசுமாடு தான் தனமா இருந்தது யாகவல்கியர் காலத்துல. ஆகையால் என்ன பண்ணினார் ஜனகர், 1000 பசுமாடு ஒரு நாளைக்கு, ஏதோ ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் சொன்னா நாங்க என்ன 1000 பசுமாடு. இப்ப எல்லாம் ஒரு பசுமாடு எடுத்தாலும் உங்களால வைக்கப்பட்டு முடியாது, ஏன்னா 8வது ஃப்ளோர்ல இருக்குதே பசுமாடு எங்கிறது உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பசுமாட்டு தான் பால் கறக்கிறது கூட உங்களால வர முடியாது, ட்ரை பண்ணா கையும் காலம் உடைஞ்சு விடும், ஒண்ணு முடிக்காது, அதுக்குன்னு பால் கறக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், சரியா இருக்கும் ரொம்ப கட்டவுனே. அதான் ஒரு நாளைக்கு பசுங்கிறது பணமாக இருந்தது, யாருக்கு அதிகமான பசு இருந்ததோ அவள் வந்து பணக்கார ஆள்னு பேர். அதுக்கப்புறம் என்ன, பூமியை வைத்து கொண்டப்பா பணமாறாள், அதான் ஜமீன்தார் ஜாகீர்தார் அப்படிங்கிறாரு. பணமானது எப்படி இருந்தது, பூமி இருந்தால் பணம்னு ஆயிடுச்சு, அதற்கு பிறகு என்ன பண்ணால தங்கம் இருக்கிற வாழ்ல பணம் இருந்தது இல்லையா, நிறைய தங்கம் இருக்கு அப்படின்னு அதை பணமா வச்சிருந்தேன். இப்படி பணமானது அப்பப்ப போயிட்டு இருக்கு. இப்ப பணம்னா என்ன, ரூபா நோட்டு வச்சுருக்கோம், வீட்டு நிறைய ரூபா நோட்டு வச்சுருக்கேன், பணம் இருக்குதான் கையில் வச்சுருக்குதா, லிக்விட் கேட்கணும், அது எப்படிதான் லிக்விட்னு பாட்டில் போட்டு வச்சிருக்கேன் சொல்லிட்டு வச்சிருக்கேன் விவகாரம் முழுக்க, அப்படி காசுன்னு வச்சிருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் விவகாரங்கள் முழுக்க. இப்படி இந்த காசுக்கு பல அவதாரங்கள் உண்டு, அதனால தனம் அக்னி பணத்தை நெருப்பு பணம் வச்சுட்டதாலாம், ஏன்னா தினந்தோறும் நெருப்புல ஹோமம் பண்ணிடையான அமித ஐஸ்வர்யம் வரும், அக்னியில ஹோமம் பண்ணிடும், ஒரு நவகிரக ஹோமோ ஒரு ஸ்ரீகுப்த ஹோமோ ஏதோ ஒரு ஹோமம், பணம் நிறைய வரணுமே, ஏன்னா அது ஆராதனம் பண்ணணும், அது முக்கியமான தனம் அக்னி தனம் வாயு, வாயு உபாசனம் அப்படின்னு நல்ல பிராணோபாசனங்களுக்கு நிறைய பணம் வரும். தனம் சூரிய, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஆரோக்கியமும் வரும் பணமும் வரும். அதுக்கப்புறம் தனம் வசோ தங்கம், இப்படி நிறைய பதார்த்தங்கள், இவைகள்லாம் மனுஷியாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, அந்த கொடுக்கக்கூடிய திரவியமா பகவான் இருக்க. ஆகையால் பகவானுக்கு மகாதனஹா அப்படின்னு, போக சாதனமான சகல பதார்த்தங்களும் அவரிடத்துல இருக்கு. அவருக்கு சொல்லணுமா, இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களுக்கும் மூல காரணம் அவர் தான், அதுல வந்து காசு வந்துட்டே இருக்கு, மனுஷியால் நிறைய வேலை செய்யறதுக்கு அவருக்கு இருக்க. அதோட மட்டுமல்ல, இந்த ஜலம் வரணும்னால் ஜலத்துக்கு மூல காரணமாக மேகமா அவர் இருக்க, மரங்கள் வளரணும்னு அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான காடாக அவர் இருக்க, சகல பதார்த்தங்கள் எல்லோருக்கும் தங்கத்தையும் ரத்னங்களையும் முத்துகளையும் கொடுக்கக்கூடியதான சமுத்திர வடிவமா அவர் இருக்க. இவைகள்ல எது வேணும் உங்களுக்கு, எல்லா பதார்த்தங்களும் பூமியிலிருந்து வளர்றது, அந்த பூமிக்கு அதிபதி அவர், பூமி முழுக்க அதிபதினு பூமியில தங்கம் வந்துட்டு இருக்கிறது அத்தனையும் அவர்கிட்ட தான் இருக்கு. ரத்னங்கள் வேணுமா அல்லது முத்துவகைகள்லாம் வேணுமா, சமுத்திரத்துக்கு அதிபதி, அல்லது தானியங்கள் வேணுமா பூமிக்கு அதிபதி, அத்தனை பதார்த்தமும் அவரிடத்துல இருக்க. ஆகையால் மகாதனா, இதற்கு முன்னால மகாகோஷஹா மகாதனஹான்னு ஒன்று சொன்னேன், நிஜமான பணம் எது தெரியுமான்னா ஆத்மஸ்வரூபம், அது ஒண்ணுதான் மிக சிறந்ததான ஒரு தனம், அதை அடையிறதுக்கு இந்த கர்மக்கள்னா அவருக்கு அர்ப்பணம் பண்ணினோமேனால் நம்ம பண்ணக்கூடியதான இந்த கர்மக்கள் சந்தியாவனம் வந்து ஆரம்பிச்சு இல்லாமல் அது அந்த மனுஷனுக்கு வேண்டியதான பொருளை கொடுக்கணும். காமத்துக்காகத்தானே என்ன பண்றோம், நமக்கு இது வேணும் அது வேணும் எனக்குதான எண்ணத்துல பண்றோம். சில பேர் சொர்க்கலோகம் வேணுங்கிறதுக்காக கர்மாக்களை பண்றா, சில பேர் பணம் வேணுங்கிறதுக்காக கர்மாக்களை பண்றா, சில பேர் குழந்தைகள் வேணும்னு பண்றா, எத்தனையோ ஆசைகளோட பண்றா. இந்த ஆசைகளோட பண்ணக்கூடியதான கர்மாக்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தாத்தான் அது பணமாகும். யாருக்கு பிள்ளை வேணும் பையன் வேணும்னு நினைச்சிருந்த கர்மா பண்றானோ அவனுக்கு பையனை கொடுக்கணும், அவனுக்கு காசுக்குள்ள பிரயோஜனம் இல்லை. யாரு காசு வேணும்னு தியானம் பண்றாளோ அவனுக்கு குழந்தைகளை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், முதலே கவலைப்படணும். குபேர் நீ ஏதாவது பண்ண குடல் நீ ஏதாவது பண்ண இன்னும் ரெண்டு குழந்தை கொடுத்தா அவன் சந்தோஷமா சொல்லுங்க பாக்கலாம். அப்ப என்ன, ஒரு கர்மா பண்ணினா அந்த கர்மாவனால அவன் எதை விரும்புகிறானோ அதை கொடுக்கணும். விரும்பிய பொருளானதை கொடுத்தாதான் பணமாகும். பணம் என்றால் அவனுக்கு அப்பொழுது விரும்பப்பட்டதான ஒரு பொருள். இப்ப ஒருவன் அவனுக்காக கொடுத்ததான எல்லா கர்மாக்களும் பண்றான் சார், எல்லா கர்மாக்களும் பண்ணின போதிலும் அவன் எதையும் விரும்பல. கர்மாக்களை எல்லாம் பண்ணிட்டான், எதையும் விரும்ப மாட்டேங்கிறான். கேட்டா என்ன, பகவத் பிரீத்யர்த்தம், ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம், பகவத் சங்கல்பம், வைஷ்ணவாளர் பகவத் சங்கல்பம், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிற பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பூஜாம் கரிஷ்ய சபர்யாக்கிரமம் நிர்வர்த்திய ஒழுங்க எப்படி இருக்கோ அப்படி பண்றேன். என்ன வேணும், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வரனுக்கு பீதி வந்தாச்சு, அவர் பார்க்கிறார் நான் என்னத்தை கொடுக்கணும் உனக்கு, காசு வேணுமா குழந்தை வேணுமா பதுமாடு வேணுமா எது வேணும், நீங்க ஒன்றும் கேட்க மாட்டேங்கிற, கேட்காம இருக்கிறத கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், வேஸ்டா போயிடும், எனக்கு வேணாம்னு தோணும். இப்ப பகவான் என்ன பண்றார், அப்படி இல்ல நான் இது அதுன்னு இல்லை, எது உனக்கு நிஜமாக நல்லதோ அதை கொடுக்கறேன். எது நிஜமாக நல்லது, ஒரு மனுஷனுக்கு சித்த சுத்தி, மனசு நிம்மதி, அதான் எப்பொழுதும் நாடுவது. அந்த சித்த சுத்தியை கொடுக்கிறார். அந்த சித்த சுத்தி வந்ததுமே என்னாச்சுன்னார், மனசு ஏகாந்தமா இருக்கோ அசையாம இருக்கோ இல்லையோ, பின்னல் இருக்கிற ஆத்மஸ்வரூபம் தானா அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. கண்ணாடியை வச்சோமையானால், சுத்தமா தொடச்சு வச்சோமையானால், கண்ணாடியில ஆத்மஸ்வரூபம் வெளியே எதிர்க்க இருக்கக்கூடிய சவத்தனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுறாப்புல, இந்த சுதமான அசையாதான ஒரு மனசுல பின்னால் இருக்கிற ஆத்மஸ்வரூபம் முன்னால சொன்னேன், மனோமை கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஒண்ணு, ஆனந்தமய கோஷம் டக்குன்னு கீழே விழுந்து உள்ள இருக்கிற ஆத்மா இது தெரியுது. ஆத்மா அதுல தெரிஞ்ச நிரதிசயசம் மோட்சம், இதான் பெறக்கூடியதான பொருள்கள்ல மிக சிறந்ததான பொருள் ஆத்மஸ்வரூபம் மகாதனஹா. ஆகையால் பகவானே நிஷ்காம கர்மமாக யான் இதை பண்ணுகிறேன் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல், இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான ஆசை இல்லாமல் நீங்க பகவான ஆராதனம் பண்ணினீங்களேயானால் தன்னையே தான் கொடுப்பாரா. அவர் எப்படிப்பட்டவர், மகாதனா இருக்கார், உங்களையும் மகாதனா ஆக்குவார். ஆகையால் இந்த அஞ்சு நாமகள் அர்த்தோ அனர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனா, இத தினந்தோறும் ஒரு பத்து தினம் சொல்லுவோம். என்ன தெரியுமா, நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வரும், எப்ப எதுக்கு நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அப்ப அது தானா வந்துடும். பகவான் இது வேணும்னு கேட்க வேண்டாம், பகவத் அனுகிரகம் நமக்கு இருக்குமே, ஏன்னா சகல க்ஷேமத்தையும் அடைவோம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மனுஷனுக்கு கவலை இருக்கப்படாது. கவலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன சார் வழி, அதுக்கு அடுத்த நமக்கள் அனைவருமே நஸ்தவிட்டோர் தர்மயுபோ மகாமக நட்சத்திர நேமென் நட்சத்திரி கம காம சமீகன அப்படிங்கிற நமக்கள் சுந்தரகாண்டத்துல அனுமாசன அனிர்வேதஸ்ரீயோ மூலம் அனிர்வேதஸ்ரீ அப்புறம் தத்மா சர்வ காமேடு அப்படின்னுட்டு எல்லா நிலையிலையும் கவலை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுரூபத்தை சொல்ல போற, அதுதான் அனிர்வெண்ணாங்கிற நாமாவில் வர வருது. இத நாளைக்கு கவனிப்போம்.